அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் தெற்கு கடலில் பெருந்தொகை ஆயுதங்களுடன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கப்பலை நிர்வகித்து வந்த கடல்சார் பாதுகாப்பு நிறுவனத்திடம் காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் விசாரணைகள் குறித்த செய்திகள். வவுனியா சிதம்பரம்புரம் முகாமில் 20 வருடங்களுக்கு மேலாக இடம்பெயர்ந்து வாழும் குடும்பங்களை அதே இடத்தில் காணிகள் வழங்கி குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண முதல்வர் தெரிவித்திருக்கும் உறுதிமொழி குறித்த செய்திகள்.
சரியான கஷ்டம், சிதம்பரம் கொடுத்தாங்க, அதுவும் இல்லாம ஆக்கிட்டாங்க எந்த புள்ளியல், சின்ன சின்ன புள்ளியல், அரசாங்கத்தால ஒரு உதவின்றதில்லை.
இலங்கையில் விற்பனையாகும் சிகரெட் பாக்கெட்டுகளில் படத்துடன் கூடிய இருதய நோய் எச்சரிக்கை வாசகம் இன்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்டாயமாக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடரின் 9வது பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் ஜெயபிரகாஷ் நலுசாமி.
ஜப்பான் உளவு பார்க்கும் புதிய செயற்கைக்கோள் ஒன்றை புவியின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது. மின்னலச்சம் காரணமாக முன்னர் இவ்வாறான முயற்சி ஒன்று கைவிடப்பட்டிருந்தது. அண்டை நாடான வடகொரியா கண்டம் தாண்டி பாயக்கூடிய ஏவுகணையை ஜப்பானின் பெருநிலப்பரப்புக்கு மேலாக செலுத்தியது முதல் 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வேவு பார்க்கும் செயற்கைக்கோள்களை ஜப்பான் அனுப்பி வருகிறது. தெற்கு ஜப்பானில் உள்ள தனேகாஷிமா விண்வெளி நிலையத்திலிருந்து இந்த புதிய செயற்கைக்கோள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏவப்பட்டது.
எகிப்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற அல் ஜசீரா ஊடகவியலாளர் பீட்டர் கிரஸ்தேவை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான பணிகள் நடந்து வருவதாக எகிப்திய அரச ஊடகம் கூறுகின்றது. 400 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்து வந்திருக்கின்ற கிரஸ்டே கெய்ரோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்றில் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு கிரஸ்டே சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எகிப்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்புடன் தொடர்பு பட்டிருந்த குற்றச்சாட்டிலேயே கிறிஸ்தேவுக்கும் அவரது சகாக்கள் இருவருக்கும் நீண்ட சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்தவின் சகாக்கள் தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் வெளியாகவில்லை.
ஐஎஸ் ஆயுததாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள ஜோர்தானிய விமானியின் உயிரை காப்பாற்றுவதற்காக கைதி பரிமாற்றத்திற்கு தயாராக இருப்பதாக ஜோர்தான் அறிவித்திருக்கிறது. ஜப்பானிய பணிய கைதி கென்ச்சி கோட்டோவை ஐஎஸ் ஆயுததாரிகள் கொலை செய்துள்ள நிலையில் ஜோர்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கென்ஜி கோட்டோவின் கொலையை கண்டித்துள்ள ஜோர்தானிய அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் ஜோர்தானில் சிறை வைக்கப்பட்டுள்ள அல்கைதா குண்டிதாரியான சஜிதா அல் ருஷாவியை விடுவிக்க தங்களின் நாடு தயார் என்று கூறியுள்ளார். ஐஎஸின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் விழுந்த விமானத்திலிருந்த ஜோர்தானிய விமானி முபாத் அல் ஹசாஸ்பி இந்த இயக்கத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்தார்.
வடக்கு மாநில அரசாங்க ஆதரவு ஆயுத குழுக்களுடன் மோதலில் ஈடுபட்டிருக்கின்ற கிளர்ச்சியாளர்கள் குறைந்தது 20 பேரை கடத்திச் சென்றிருக்கின்றனர். திம்புக்டுவுக்கு கிழக்காக 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கானோ என்ற கிராமத்தை சனிக்கிழமை இரவு சுற்றிவளைத்திருக்கின்ற MNLA பிரிவினைவாதிகளும் மாலியன் அரபிக்கள் என்ற குழுவினரும் அங்கு மறைந்திருந்த அரசு ஆதரவு ஆயுததாரிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பிராந்தியத்தில் கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்காக பிரெஞ்சு இராணுவத்தினர் தலையிட்டு 2 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் பல்வேறு ஆயுத குழுக்களும் ஆங்காங்கே தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஹாங்காங்கில் கூடுதல் ஜனநாயக உரிமைகள் கோரி போராட்டம் நடத்துகின்ற பல்லாயிரக்கணக்கானோர் மீண்டும் வீதிகளில் இறங்கியுள்ளனர். கடந்த ஆண்டு 2 மாதங்களுக்கு மேலாக நீடித்த ஆர்ப்பாட்டங்கள் அவ்வப்போது வன்முறைகளாக மாறின. ஆனால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் அமைதியாகவே ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஹாங்காங்கில் அடுத்த தலைமையை தெரிவு செய்வதற்காக 2017 நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடுவோர் தொடர்பில் தங்களின் கருத்துக்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரி வருகின்றனர். இன்றைய பேரணியில் 50,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் நம்பியிருந்தனர். ஆனால் குறைந்த அளவிலானோரே கலந்து கொண்டமை ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கவலையளி என்று பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
ஆப்கானிஸ்தானின் புதிய அரசாங்கம் வெளியுறவு அமைச்சரையும் உள்துறை அமைச்சரையும் அதிகாரப்பூர்வமாக நியமித்திருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் அதிபர் ஃபுர்கானுதீன் ரப்பானியின் மகனும் சமாதான கவுன்சிலின் முன்னாள் தலைவருமான சலாஹுதீன் ரப்பானி வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது பதவிப்பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்ற 8 அமைச்சர்களில் இவரும் ஒருவர். கடந்த வாரம் பரிந்துரை செய்யப்பட்ட 10 பேரின் பெயர்கள் நாடாளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டன.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தெற்கு கடலில் பெருந்தொகை ஆயுதங்களுடன் தடுத்து வைக்கப்பட்ட கப்பலை நிர்வகித்து வந்த கடல்சார் பாதுகாப்பு நிறுவனத்திடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஒரு வாரம் கடந்திருந்த நிலையில் தெற்கே காலி துறைமுகத்தில் பெருந்தொகை ஆயுதங்களுடன் கப்பலொன்று தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. மிதக்கும் ஆயுத களஞ்சியம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த கப்பலில் 12 பெரிய கொள்கலன்களில் பெருந்தொகை ஆயுதங்கள் இருந்ததாக அப்போது போலீசார் அறிவித்திருந்தனர். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருந்த போது ஆட்சியை ஒப்படைக்காமல் தொடர்ந்தும் பதவியில் இருப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் ஆயுதப்படைகளை கொண்டு சதித்திட்டம் புரிந்ததாக புதிய அரசாங்க தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த கப்பலும் பிடிபட்டிருந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே நேரம் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்குகின்ற இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான ரக்னா லங்கா எனப்படுகின்ற நாட்டின் வணிக நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற நிறுவனத்துக்கு சொந்தமான ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்த பெருமளவு ஆயுதங்களும் காணாமல் போயிருப்பதாக அதே நேரத்தில் போலீசாரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த ரக்னா லங்கா நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்த தொழில் ஒன்றை நடத்தி வருகின்ற அவான்கார்ட் மேரிடைம் செக்யூரிட்டி சர்வீசஸ் லிமிடெட் என்கின்ற கடல்சார் பாதுகாப்புக்கான தனியார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஆயுத கப்பலே காலி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டது. இந்த ஆயுத கப்பல் குறித்து நாட்டின் புதிய பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அவ்வாறே அவான்கார்ட் பாதுகாப்பு நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. அவான்கார்ட் நிறுவனம் தனியார் ராணுவம் ஒன்றை நடத்தி வந்ததாகவும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை வெல்ல வைப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் உள்ளூர் ஊடகங்களில் குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருக்கின்றன. இப்படியாக பல்வேறு கோணங்களிலும் விசாரணைகளில் ஈடுபட்டிருக்கின்ற இலங்கை ரகசிய போலீசார் அவான்கார்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் நிசங்க சேனாதிபதியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை பற்றி மேஜர் நிசங்க சேனாதிபதியிடமே
கேட்டேன்.
எங்களின் தொழில் தொடர்பில் பொறாமை கொண்டு எங்களின் தொழிலை தாங்கள் செய்ய விரும்புகின்ற யாரோ போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றனர். அதனால் அவர்கள் எங்களை விசாரித்து வருகின்றனர். நாங்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். எங்களின் பணிகளை தடங்கள் ஏதுமின்றி முன்னெடுத்து வருகின்றோம். ஐநாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கடற்கொள்ளை தடுப்புச் சட்டங்களுக்கும் உட்பட்டு நாங்கள் இயங்கி வருகிறோம் என்றார் மேஜர் நிசங்க சேனாதிபதி. இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு 2011 தங்களின் நிறுவனம் உருவாக்கப்பட்டதாகவும் இலங்கையில் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாக இயங்குகின்ற 23 நிறுவனங்களில் தங்களின் நிறுவனமும் ஒன்று என்றும் நிசங்க கூறினார். இந்த நிறுவனத்துக்கு முன்னைய அரசாங்கத்திடமிருந்தே ஆயுதங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன. அந்த குற்றச்சாட்டுகளை பிபிசியிடம் மறுத்திருந்தார் நிசங்க சேனாதிபதி. காலியில் மிதக்கும் ஆயுத களஞ்சியம் என்று கூறப்படுகின்ற கப்பலில் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சொந்தமானவை. இலங்கையின் ஆயுதங்கள் எதுவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் ரக்னா லங்கா பாதுகாப்பு நிறுவனத்தின் பொறுப்பில்தான் இலங்கையின் ஆயுதங்கள் இருக்கின்றன. அதாவது அந்த ஆயுதங்கள் அவர்களின் களஞ்சியங்களில் தான் இருக்கின்றன. எங்களுக்கு அவர்களின் சேவை தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஆயுதங்களையும் ஆட்களையும் அவர்கள் தருவார்கள். அதுவும் கஸ்டோடியன் அதாவது பொறுப்பாளி ஒருவருடன் தான் எங்களுக்கு அவற்றை அவர்கள் வழங்குவார்கள். அது தவிர இலங்கையின் ஆயுதங்களை வைத்துக் கொள்ள எங்களுக்கு சட்டப்படி அனுமதி இல்லை என்றார் நிசங்க சேனாதிபதி. கடந்த காலத்தில் தேர்தல் நடவடிக்கைகளில் அவான்கார்ட் நிறுவனம் ஈடுபட்டிருந்ததாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் கேட்டபோது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களின் தொழில் அரசியலுடன் தொடர்பு பட்டிருக்கவில்லை. முப்படைகளிலும் அனுபவம் பெற்றிருந்த மூத்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தான் எங்கள் நிறுவனத்தில் இருக்கிறார்கள். எனது நிறுவனத்தில் தமிழர்கள் 200 பேர் வரையில் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் 600 பேர் வரையில் இருக்கிறார்கள், எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இதில் தொழில் நடவடிக்கைகள் அன்றி எந்தவிதமான தனிப்பட்ட அரசியல் வேலை திட்டங்களும் இல்லை என்றார் மேஜர் நிசங்க சேனாதிபதி.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. வவுனியா சிதம்பரம் புறம் முகாமில் 20 ஆண்டுகளாக இடம்பெயர்ந்து வாழும் குடும்பங்களை அதே இடத்தில் காணிகள் வழங்கி குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடமாகாண முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
சரியான கஷ்டம், சிதம்பரம் கொடுத்தாங்க, அதுவும் இல்லாம ஆக்கிட்டாங்க. எந்த புள்ளியல் சின்ன சின்ன புள்ளியல் அரசாங்கத்தால ஒரு உதவின்றது இல்லை.
இவ்வளவு சனத்துக்கும் இந்த காணி தாரேன் அந்த தாரேன் வாரவங்க எல்லாம் சொல்லிட்டு போவாங்க, காணி தாரேன் ஒற்று முடிவின்றது இல்லை.
வவுனியா சிதம்பரபுரம் அகதி முகாமில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக குடியேற்றப்படாமல் இருக்கின்ற இடம்பெயர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெண் ஒருவரின் கவலை குரல் இது. யுத்த மோதல்கள் காரணமாக இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து சென்று தமிழகத்தில் தஞ்சமடைந்திருந்த சுமார் 7000 குடும்பங்கள் மீள்குடியேற்றத்திற்காக ஐநாவின் அகதிகளுக்கான தூதரகத்தினால் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டு 90களில் தற்காலிகமாக வவுனியா சிதம்பரபுரம் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஆயினும் எதிர்பார்த்தபடி உடனடியாக மீள்குடியேற்றத்தை மேற்கொள்வதற்கு அன்றைய சூழல் இடமளித்திருக்கவில்லை. ஆயினும் படிப்படியாக சிலர் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டார்கள். சொந்த காணிகள் இல்லாத பல குடும்பங்கள் வேறு இடங்களில் குடியேற்றப்பட்டார்கள். ஆயினும் அது முழுமையடையவில்லை. சுமார் 200 குடும்பங்கள் இன்னும் சிதம்பரபுரம் முகாமிலேயே வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த முகாமுக்கு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் விஜயம் செய்து அவர்களின் நிலைமைகளை கேட்டறிந்தார். அவருடன் மாகாண சபை உறுப்பினர் ஜி.டி. லிங்கநாதன், மாகாண அமைச்சர்களான டாக்டர் சத்தியலிங்கம், குருகுலராஜா ஆகியோரும் அங்கு சென்றிருந்தார்கள்.
இவ்வளவு காலம் இருந்தவங்க எல்லாம் குடியேற்றி தான் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும். அப்ப எங்களுக்கு கடைசி நேரத்துல சொன்னாங்க, இதுக்கு உங்களை குடியமர்த்த முடியும். இப்ப கடைசி நேரத்துல சொல்றாங்க, எங்களுக்கு உங்களுக்கு தரையில்லாது, வேற எங்கேயும் குடுக்கறாங்களும் இல்ல, இதுக்கையும் குடுக்கறாங்களும் இல்ல.
இங்குள்ள 90 ஏக்கர் காணியிலேயே தங்களை குடியமர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றார்கள்.
காணியை கொடுத்து வீட்டு திருத்தத்தில் இருப்போம் தானே, அதைதான் நாங்க இங்கே உள்ள நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம்.
இந்த விடயம் குறித்து மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான இணைப்பு குழு கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் கூறுகின்றார். அத்துடன் சிதம்பரபுரம் முகாம் பற்றியும் முதலமைச்சருக்கு அவர் விவரித்தார்.
இப்ப இதுல இருக்கிற ஆட்களை நாங்கள் அந்த போன டிசிசியிலையும் அந்த டிசிஷன் என்னென்றால் இதுல இருக்கிற அந்த அவள குடும்பத்துக்கும் இந்த காணியை பிரிச்சு கொடுக்குறான்னு டிசிசியில டிசிஷன் எடுத்தாரு. அது இப்ப எந்த நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்ப இவையில என்னென்னு சொன்னாலும் இப்ப ஒரு கிட்டத்தட்ட 91 வந்தாக்கள் அந்த சார் இப்போ நியர்லி 24-25 இயர்ஸ் இவைகளுக்காக தான் இந்த சிதம்பரபுரத்தில் ஸ்கூல் எல்லாம் வந்தது இருக்கா. இப்போ இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம்
வெளியேற்ற பார்க்கணுமோ
இதுலேருந்து அவை
வெளியேற்றப்பாங்க
என்றார் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள். இதனையடுத்து இந்த மக்களின் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என முதலமைச்சர் அந்த மக்களிடம் உறுதியளித்தார்.
ஒரு காணி அங்க காணி தர்றேன், இங்க காணி தர்றேன்னு சொல்லி உங்களை கொண்டு போற இருந்தா நீங்க அதுக்கு தேவையில்லை. அதுக்கிடையில நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட பேசிக்கொண்டுதான் இருக்கோம். நடவடிக்கைகளை விரைவில் நாங்கள் எடுக்கப்படும்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் விற்பனையாகும் சிகரெட் பெட்டிகளில் படத்துடன் கூடிய இருதய நோய் எச்சரிக்கை வாசகம் இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் விற்பனையாகும் சிகரெட் பாக்கெட்களில் படத்துடன் கூடிய இருதய நோய் எச்சரிக்கை வாசகம் இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனை மீறும் சிகரெட் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சந்தைப்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதாவது 1 வருட சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் குற்றப்பணம் செலுத்த நேரிடும் என்றும் சுகாதார அமைச்சு கூறுகின்றது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சிகரெட் பக்கெட்களில் முன்பக்கமாக வெளிப்புறத்தில் 60% படத்துடன் கூடிய எச்சரிக்கை வாசகம் காணப்படுகின்றது. புதிய சிகரெட் பக்கெட்கள் சந்தைக்கு விடப்பட்டுள்ளதை அடுத்து பழைய பக்கெட்கள் நிறுவனங்களினால் மீளப்பெறப்பட்டுள்ளதாக அநேகமான வியாபாரிகள் கூறுகின்றார்கள்.
புகைத்தல் இருதய நோயை ஏற்படுத்தும். இந்த வசனம் தான் இருக்குது. அந்த வசனத்தோடு ஒரு இருதய நோயாளி ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பெற்று வர மாதிரி ஒரு விளம்பரம் இருக்குது. அந்த விளம்பரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லா இருக்கும். புகைத்தல் வந்து உலகத்திலேயே கொஞ்சம் அச்சுறுத்தி அழித்துக் கொண்டிருக்கும் ஒரு கொடிய நோய். அதனால எங்களுக்கு வியாபாரத்துல இலாபத்தை விட மக்கள் நலன் கருதி எல்லாரும் அப்படி ஒரு இது இருந்தா நல்லா இருக்கும். முதல் இருந்த பக்கெட்ல வந்து அந்த பக்கெட் எல்லாம் இப்ப பஜார இல்ல, கம்பெனி மீள பெற்றுட்டாங்க. இப்ப வந்திருக்கிறது புதிய பக்கெட்டு. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முதல் எங்களுக்கு இந்த எச்சரிக்கையை காட்டிப்படுத்த சொல்லி அதிகாரிகள் சொல்லி இருந்தாங்க. ஆனால் அது வரை யாரும் வந்து எங்களை செக் பண்ணி பார்க்க இல்லை. ஆனா இன்று முதல் கட்டாயம் வைக்கணும் என்று சொல்லி எச்சரிக்கை விட்டுருக்கிறாங்க. ஆனா இது எதிர்வரும் காலத்தில் அதிகாரிகள் வந்து செக் பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அரசாங்கத்தின் இந்த எச்சரிக்கை விழிப்புணர்வு எதிர்பார்க்கும் பலனை தருவதாக அமையும் என்று மருத்துவர்கள் நம்புகின்றார்கள். மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் சிரேஷ்ட மனநல மருத்துவரான ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார்,
புகைத்தலை குறித்த இவ்வாறான விளம்பரங்கள் பெட்டிகளில் அமையமடைத்து ஏற்கனவே குடிப்பவர்கள் குடிப்பதை நிறுத்துவது பற்றி சிந்திக்கிற அதே நேரம் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் குரூப், அதாவது இளைஞர்கள் மத்தியில் இதை குறித்த விழிப்புணர்வு, இதால் ஏற்படுகின்ற தீமைகள் அதை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்துறதுக்கு இது பெரிய உதவியாக அமையும். அதை பாவிக்கிறவர் இது தனக்கும் ஆபத்தாக ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கல, அது அவர்களது சிந்தனை பகுதியில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. அல்லது அதை குறித்த தெளிவுக்காக வைத்திய ஆலோசனைகளையோ அல்லது அதை படிப்படியாக குறைப்பதற்கோ பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ இது சம்பந்தமான விளம்பரங்கள் அமையமடைத்து நாங்கள் படிப்படியாக புகைத்தல் குறைப்பதை பார்க்கலாம். அப்ப இப்பொழுது புகைத்தல் குடிக்கிறது போன்ற இதுகள் இளவயது மட்டங்களில் மிக அதிகமாக வாரதாலையும் அதால் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் சுவாச நோய்கள் சம்பந்தமான பல்வேறு நோய்களையும் குறைப்பதற்கும் இவை பெரிதும் உதவுவதாக அமையும் என்று நாங்கள் வைத்தியர்கள் பொதுவாக நினைக்கிறோம்
என்று குறிப்பிட்டார் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் சிரேஷ்ட உளநல மருத்துவரான ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார். இதேவேளை கடந்த புதன்கிழமை கூடிய அமைச்சரவை எச்சரிக்கையுடன் கூடிய படத்தின் அளவை 80% அதிகரிக்கவும் குற்றப்பண தொகை ஒரு வருட சிறை தண்டனையுடன் ₹50,000 அதிகரிக்கவும் தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இதேவேளை விமான சேவைகள் இராஜாங்க அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா சற்று முன்னர் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சமர்ப்பித்துவிட்டு வெளிநாடு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விமான சேவைகள் அமைச்சின் கீழ் வரவேண்டிய சில விடயங்களை துறைமுக மற்றும் கப்பல் துறை அமைச்சின் கீழ் இணைத்து வர்த்தமானில் உள்ளடக்கியமையே இதற்கு காரணம் என்று ஊடகங்களில் ஊகங்கள் வெளிவந்திருந்த நிலையிலும் இது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க அமைச்சர் மறுத்துவிட்டார். பிபிசி இது தொடர்பாக அவரிடம் கருத்து கேட்டபோது தாம் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காகவே இந்த பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். தமக்கு ஜனாதிபதி மீது முழுமையான நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த சிறப்பு தொடரின் 9வது பகுதி, தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
அம்மா பேர் என்னங்க?
அம்மா பேர் சுப்பலட்சுமி.
என்ன வயசு?
எனக்கு 73 ஆகுது.
எந்த ஊர் நம்மது?
நம்மளுக்கு வந்து சென்னை தாங்க. 70 சின்ன வயசுலேருந்து சென்னை தான். நாங்கள் மயிலாப்பூர்லேயே இருந்தோம். 60 வருஷம் 70 வருஷமாக மயிலாப்பூரில் இருந்தோம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அது குரும்பேட்டையில் வாழ் 2 இருக்காங்க.
வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருந்தார்?
நான் என் முதலே 1 கூட வாழலை, வந்துட்டேன். 68 கல்யாணம் ஆச்சு, வந்துட்டேன். டைவர்ஸ் சரியில்லைன்னு வந்துட்டேன்.
ஒரு மகளா?
ஒரு மகள்.
நீங்கள் தான் வளர்த்து ஆளாக்குனீங்க?
ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ 2 பெரிய பேத்தி +2 படிக்கிறேன், சின்ன பொண்ணு 9th படிக்கிறேன்.
நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க?
இங்கே என்ன, நான் குக்குமா, பெரிய விஐபி யாத்திரையில் 30 வருஷம் ரெண்டாத்துல வேலை செய்தேன். எனக்கு வயசாகி போயிடுது, 60 வயசுக்கு மேல ஆயிடுது. கண்ணு வேற ரெண்டு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, உடம்பு முடியல. அவ வந்து கஷ்ட ஜீவனம், அவள்லாம் மாப்பிள்ள வந்து புரோகிதம். அவகிட்ட நான் எப்படி இருக்கிறது சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கும், அவளுடைய ஃபேமிலியை பாத்துக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இங்க இருக்கிறவங்க எனக்கு மெம்பர் தான் தெரியும். நானாவே வந்துட்டேன், முதல்ல உடம்பு முடியாம இருந்தது, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு.
எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
10 வருஷம் ஆச்சு.
இங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
ரொம்ப 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 ரொம்ப. வீட்டில் இருந்தால் கரண்ட்டு பில்லு கட்டணும், வாடகை கொடுக்கணும், அவங்க படுற கஷ்டத்தை நம்ம பார்த்துக்கணும். இப்போ 3 மாதத்துக்கு ஒருக்க வர்றாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம நிம்மதியாக வர்ற வரைக்கும் நீ சௌக்கியமா. எந்த பிரச்சனை இல்லை பாருங்க, வயசான காலத்தில் எதுவுமே பிரச்சனையை தாங்க முடியாது இல்லையா. இப்போ வேலை செய்கிற இடத்துலயே இருந்தேன் நான், கல்யாணம் பண்ணி கூட வீட்டுக்கு போக மாட்டேன். நம்மளுக்கு ஒரு 10 நாள் உடம்பு முடியலன்னா நம்ம எங்கே போய் தங்குறது? ஆபத்தில் போய் தங்க முடியுமா? மருந்து மெடிசனு எல்லாமே அவங்களால பண்ண முடியாது பாவம். எப்படி அவங்கள ஒரு ஏழை ஃபேமிலி, 2 குழந்தைய படிக்க வைக்கணும், காப்பாற்றணும். அது அவன் ஒரு தண்ணி போடுவான், அவன் அவங்களே கஷ்டமான குடும்பம். அந்த பொண்ணு சமையல் வேலைக்கு போகுது, தவச வேலைக்கெல்லாம் போய் ஆமாம் குழந்தைங்களை காப்பாற்றுது. நான் அங்கே இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதனால தான் இங்கே வந்துட்டேன்.
இப்போ நீங்கள் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அந்த வீடுகளில் நீங்கள் தொடர்ந்து இருக்க முடியாமல் போயிடுச்சா?
வயசாகி போயிடுச்சு இல்லை, அதனால் இருக்க முடியாது. என்னால் ரொம்ப வேலையும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் வந்துட்டேன்.
சென்னையில் இருக்கும் பிரபல முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் சுப்புலட்சுமியின் கதை. தமிழ்நாட்டில் உள்ள இலவச முதியோர் இல்லத்தில் வாழ நேரும் ஆயிரக்கணக்கான முதியோர்களின் நிலைமைக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போன்றதொரு உதாரணம். சொந்த குடும்பத்துடன் வாழ முடியாத ஏழை முதியவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி இலவச முதியோர் இல்லங்கள். இப்படியான ஏழை முதியோர்களுக்காக தமிழ்நாட்டில் முதன் முதலில் முதியோர் இல்லங்களை துவக்கியவை கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள். இன்றும் கூட கணிசமான இலவச முதியோர் இல்லங்களை கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் நடத்துகின்றன என்றாலும், இன்றைய நிலையில் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுமே இலவச முதியோர் இல்லங்களை நடத்துகிறார்கள். இதில் போய் சேரும் முதியோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பது மட்டுமல்ல, அதற்கான காரணங்களும் அதிகரித்து வருகின்றன. சுப்புலட்சுமி சொன்னதைப் போல ஏழை குடும்பங்களில் குழந்தைகளின் கல்வி, உணவு, வீட்டு வாடகை மற்றும் மருத்துவ செலவுக்கே குடும்ப வருமானம் போதாது என்னும் பொழுது வீட்டில் இருக்கும் முதியவர் தேவையற்றதொரு சுமையாக பார்க்கப்படுவதும் நடத்தப்படுவதும் இயல்பாகி வருகிறது. இத்தகைய ஒதுக்குதலை, அவமானத்தை தாங்க முடியாத முதியவர்கள் நாடிச் செல்வது இலவச முதியோர் இல்லங்களை. இலவச முதியோர் இல்லங்களை தேடி அலைபாயும் அபலைகளின் இயலாமையை விளக்குகிறார் மதுரையில் இருக்கும் இலவச முதியோர் இல்லத்தில் காப்பாளராக இருக்கும் ஷர்மிளா.
ஒரு நாளைக்கு 10 பேர் வர்றாங்க, அந்த மாதிரி முதியோர் வர்றாங்க சேர சேரன்னு சொல்லி. எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது, சேர்க்கறதுக்காக நிறையா பேர் வர்றாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து 50 பேர் தான் கணக்கு, வேறு ஹோம் அனுப்பிவிடுறோம். ஆனால் வேறு ஹோமில் போயிட்டு கூட இங்கே நிறையா பேர் தெரிஞ்சு அவங்க இங்கே இருக்க அங்கே போய் கேளுங்கன்றாங்க. ஆனால் தினம் தினம் நிறையா பேர் இதுக்காகவே ரொம்ப பேர் அலைகிறாங்க. முதியோர் இல்லம் அதிகம் ஆனாலும் 10th போல், எத்தனை வச்சாலும் 10th. ஏன்னா வீட்டுக்கு வீட்டு ஒரு ஆள் தள்ளி 2 பேர்த்த அப்படியே அனுப்பிட்டே இருந்தால் அவங்க எங்கே போய் தங்குவாங்க? அதுக்குரிய நிறையாது வேணும். அதே மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நிறையாது வச்ச உடனே இதுக்கே தள்ளி விட்டுருவாங்க, இது இருக்கலன்னு சொல்லி அப்படியே ஆகிறதுக்கு வழி உண்டு. இது அவங்கவுங்க பெற்றோர்களை வச்சு நல்ல முறையில் வச்சு பராமரித்து அவங்களும் ஏதாவது கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் வந்து பார்த்துக்கணும். இல்லாத யாரும் இல்லாதவங்க, பிள்ளைகள் இல்லாதவங்க, யாரும் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்காக முதியோர் எல்லாம் நிறையா அமைக்கணும். அமைச்சா நல்லது, தேவைப்படுது. அமைச்சா எல்லாம் தேவைப்படுது. நிறைய பேர் அலைகிறாங்க, இப்போ நிறைய பேர் அலைகிறாங்க. வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, ஒரு அம்மா இருக்காங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது, அவங்க சம்பாதிக்க முடியாது, யாருமே இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சாலும் அதுவும் பண வசதியும் இல்லை, அதனால் யாருமே இல்லாததுனால ஒவ்வொரு இடத்துலையும் போய் அலையிறாங்க. கடைசியில் இப்போ அடுக்க இடம் இல்லாமல் தெருவில் போய் படுக்கிறாங்க, யார் பிச்சை கேட்குறாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. முதியோர் ஹோம்னாச்சா நல்லது.
இப்போ நீங்கள் 4 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் வந்த புதுசில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து கேட்டுட்டு போனாங்க? இப்போ அது அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த 4 வருஷத்தில்?
ஆமாம், ஆரம்பத்தில் ஒரு சிலர் தான் எப்போயாவது கேட்பாங்க, இப்போ தினம் தினம் ஃபோன் கால்ஸ் வருது.
ஒரு நாளைக்கு சராசரியாக இப்போ எத்தனை பேர் வராங்க?
10 பேர் வர்றாங்க. ஃபோன் கால்ஸோடு அவங்க வர்றது 10 பேர் வர்றான் ஒரு நாளைக்கு. பணம் இருக்கிறவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க, இல்லாதவங்க வந்து கேட்டுட்டு பார்த்துட்டு அலைகிறாங்க. தினம் வர்றாங்க. அவங்கள அலைகிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாவமே இப்படி வந்து இருக்காங்களே அப்படின்ட்டு. உங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சு பராமரித்து பார்த்துக்கிறதுக்கு அரசு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது.
அரசாங்கத்தின் சார்பில் மேலதிக முதியோர் இல்லங்கள் கட்டுவதாக அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை எந்த அளவுக்கு கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்பதில் சந்தேகங்களும் நிலவுகின்றன. காரணம், ஏற்கனவே இருக்கும் முதியோர் இல்லங்கள் நடத்தப்படும் நிலைமை அப்படி ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. முதியோருக்கு தேவைப்படும் சிறப்பு உணவு முதல் மருத்துவ சிகிச்சைகள் வரை பெரும்பாலான முதியோர் இல்லங்களில் கிடைப்பதில்லை. இலவச முதியோர் இல்லங்களில் மட்டுமல்ல, காசு கொடுத்து தங்கும் முதியோர் இல்லங்களிலும் கூட நிலைமை நல்லபடியாக இல்லை என்கிறார் பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன்.
அப்பா வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் உள்ளவர். அவரு கொஞ்சம் பிடிவாதத்துல இடையில வந்து நான் முதியோர் இல்லத்துல போய் சேர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முதியோர் இல்லம் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு முதியோர் இல்லம். நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து சாப்பாடு வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அவங்க வந்து ரொம்ப பிரபலமானவங்க, அடிக்கடி விளம்பரம் எல்லாம் பண்ணுவாங்க டிவிலையும் பத்திரிகைகள்லயும் அவங்களுக்கு உதவி கேட்டு. அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து ரொம்ப சிறப்பா தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில அங்க போனாங்க. ஆனா ஒரு கட்டணத்தோட தான் அங்க போனாங்க, இலவசமும் கிடையாது. காலை டிஃபன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, சாப்பிட முடியல அப்படின்ட்டு. என்னன்னா உப்புமா செஞ்சாங்கன்னா அது வந்து முழுமையா வெந்திருக்காது, அது மாதிரி இருக்கும். சாம்பார் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது வெள்ளித்தண்ணி மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற முதியோர்கள் எல்லாம் வந்து வயசால போகும், அவங்களுக்கு அடிக்கடி வயிற்று பிரச்சனைகள் வரும். இதனால வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்க விசாரிச்சு பார்த்தப்ப ரொம்ப பேர் வந்து நான் 3 மாசமா இருக்கேன், 6 மாசமா இருக்கேன், 9 மாசமா இருக்கேன், அதிகபட்சமா 1 வருஷம் இருக்கிறவங்க ரொம்ப அபூர்வம். வர்றவங்க இப்படி உடனுக்குடனே கேட்டாய் போயிட்டே இருப்பாங்க, அவங்க போவாங்க ஒரு செட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இப்படியே ஒரு ரொட்டேஷனா இருந்துகிட்டே இருக்கிற ஒரு நிலைமையை நாங்க பார்த்தேன். அவங்க எல்லாம் காலை நேரங்கள்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு வெளியில ஒருத்தர் வந்து ஒரு இட்லி 2 பானை வித்துட்டு போவாரு. அந்த இட்லி வாங்குறதுக்காக கேட்ல கூட்டமா காத்து நிற்பாங்க. அவங்க உறவினர்களோ யாரோ நண்பர்களோ வந்தாங்கன்னா அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பணத்துல வாங்குறதுக்கு.
இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து கட்டணம் வசூலித்த ஒரு முதியோர் இல்லம்.
ஆமா, கட்டணம் வசூலித்த முதியோர் இல்லம்.
அவங்க கிட்ட பேசி பார்த்ததுல அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க எதுவும் அவங்க கிட்ட பேசுனீங்களா?
இல்ல, நீங்க விருப்பம் இல்லாட்டி வெளியில போயிடலாமே, இது இப்படிதான் நாங்க குடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசிடுறாங்க. அவங்க அதை வந்து ஒரு அவமானமா ஆயிடுது. சில பேர் வந்து வெளியில போயிடுறாங்க. அது ஏன்னா உடல்நிலை தாங்காம அதை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அங்க இருக்க முடியாதுன்ற ஒரு சூழல் வந்ததுனால பலரும் வெளியில போயிடுவாங்க.
சாவித்ரி கண்ணனின் தந்தைக்கு மட்டும் இத்தகைய கசப்பான அனுபவம் நடக்கவில்லை. பிரபல தமிழ் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் தமது முதுமையில் முதியோர் இல்லத்தில் தான் சென்று தங்கினார். ஆனால் அவரால் அந்த முதியோர் இல்லத்தில் நீடித்து இருக்க முடியவில்லை. அதற்கான காரணத்தை விளக்குகிறார் சாவித்ரி கண்ணன்.
பிரபல எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய முதிய வயதுல வந்து ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்தாங்க. நான் வந்து அவங்க சேர்ந்துட்ட ஒரு ஒரு மாதம் கழிச்சு அவர்களை போய் அங்க போய் சந்திச்சேன். சந்திச்சப்போ அவங்க வந்து சொன்னாங்க, என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் இங்க இருக்கவே முடியாது, இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் என்னால சகிச்சுக்கவே முடியல. இங்க வந்து சேர்றவங்கள இவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு எனக்கு சகிக்கல, இது வந்து கொஞ்சம் கூட சகிக்க முடியல இங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க.
எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை போன்றவருடைய பார்வையில் அந்த இலவச முதியோர் இல்லங்கள் என்ன பிரச்சனையில இருக்குன்னு சொன்னாங்க, அல்லது என்ன விதமான நிகழ்வுகளை அவங்க விரும்பாம இருந்தாங்க?
அதாவது அங்க வந்து சேர்றவங்கள வந்து அதிகபட்சமாக வேலை வாங்குவாங்க. அது ஒரு முதியோர் வயதுல வந்து அவங்க விருப்பப்பட்டு என்ன வேலை செய்யறாங்களோ விருப்பத்தின் பேர்ல அவங்களை வேலை வாங்கி உற்சாகமாக அவர்களை வந்து வசித்திருக்கிறதுன்றது வந்து ஒரு சிறந்த அணுகுமுறையா இருக்கும். ஆனால் அவங்களால முடியாத லெவல்லையும் அவங்கள வந்து அங்கிருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வேலை வாங்குறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து அங்க ஒரு சில வருடங்கள் இருந்துட்டு ரொம்ப அனாதரவான நிலையில தான் போய் சேர்ந்தாங்க. வெளியில வந்து நான் எப்படி வேணாலும் நான் கஷ்டப்பட்டு நான் பேர் வீட்டுல பாத்திரம் தேய்ச்சாலும் நான் வாழ்ந்துக்குவேன், இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் கிருஷ்ணன் சேர்ந்து அந்த முதியோர் இல்லத்துல இருந்து வெளியில போனாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் உடல்ல வந்து தெம்பு இருக்கிறவங்கன்னா அவங்கள வந்து அந்த தெம்பு முழுக்க அவங்க வந்து கிளீஞ்சு எடுத்துருவாங்க.
ராஜம் கிருஷ்ணன் அந்த குறிப்பிட்ட முதியோர் இல்லத்திலிருந்து விலகிட்டாங்களா பிறகு?
ஆமா, விலகிட்டாங்க. அவங்க விலகி ராமச்சந்திரா மருத்துவமனையில வந்து அங்கேயே இருந்துட்டாங்க, கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க.
தமிழ்நாட்டின் மோசமான முதியோர் பராமரிப்புக்கு யார் பொறுப்பு? அரசா, சமூகமா, முதியவர்களா, அல்லது அவர்களை பெற்ற பிள்ளைகளா, அல்லது எல்லோருமேயா? அது குறித்து அடுத்த பகுதியில். வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த சிறப்பு தொடரின் 9வது பகுதி. தயாரித்து வழங்கியவர் LR ஜெகதீசன். நேயர்களே, தொடரை கேளுங்கள். தொடர் குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
எகிப்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள அல் ஜசீரா ஊடகவியலாளர் பீட்டர் கிரெஸ்டோவை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான பணிகள் நடந்து வருவதாக எகிப்திய அரசு ஊடகம் கூறுகிறது. ஹாங்காங்கில் கூடுதல் ஜனநாயக உரிமைகள் கோரி போராட்டம் நடத்துகின்ற பல்லாயிரக்கணக்கானோர் மீண்டும் வீதிகளில் இறங்கியுள்ளனர். ஐஎஸ் ஆயுததாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள ஜோர்தானிய விமானியின் உயிரை காப்பாற்றுவதற்காக கைதி பரிமாற்றத்திற்கு தயாராக இருப்பதாக ஜோர்தான் அறிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.